திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் சிவபுராணத்தில் 67வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். 67வது வரி, ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்பது. ஆறா அமுதே அளவிலா பெம்மான். பரமேஸ்வரன் ஞானிகளுக்கு அமுதம் போல இருக்கிறார். அறியாதவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமை புரிந்து கொள்ள முடியாது. அதை நெருங்கி அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும். இப்போ ஒரு பொருளை உண்டு பார்த்தா தானே அதனுடைய அருமை தெரியும். நல்ல ஆப்பிள் சாப்பிட்டு பார்த்தா தானே அதனுடைய விஷயம். அதுபோல திருவருளை அடைந்த பரமஞானிகள் கடவுளை அனுபவித்து அந்த சுவையை பிறருக்கு சொல்லுகிறார்கள். இப்படி சாப்பிட்டே அது நல்லா இருந்துச்சு. அதனாலே அது கற்றவர்களால விழுங்கப்படுகின்ற கனியாக இருக்கும், மற்றவர்களுக்கு அறிய முடியாததாக. ஆறா என்றால் திவிட்டாத அமுதமே. திவிட்டாத உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் எவ்வளவு உயர்ந்த பொருளா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்றா நம்பர் நெய்யினாலே சுடப்பட்ட பலகாரமா இருந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட அளவுதாக உண்ண முடியும். அதுக்கு மேல அது உண்ண முடியாது. உண்டால் அது விடுதலையே செய்யும். திருவருளாகிய அமுதம் திவிட்டாதது. உண்டு கொண்டே இருக்கலாம், அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம், உண்ண உண்ண நன்றாகவே தான் இருக்கும். அதனாலதான் அந்த திருவருளாகிய சிவபெருமானை ஆறா அமுதேன்னு சொல்றேன். ஆறா என்றால் திவிட்டாத அமுதம். அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மானே என்பது சுவாமியினுடைய எந்த லட்சணங்களையும் அளக்க முடியாது, உயரமா அளக்க முடியாதது. உயரமா இருக்கும் போது அளந்து பார்த்தான் இரண்டு பேர் அளக்க முடியும், அகலமா அளக்க முடியாது. உயரம் அளக்க முடியாதது, அகலமும் அளக்க முடியாதது, ஆழமும் அளக்க முடியாது, அவனுடைய செல்வம் அளக்க முடியாதது, கல்வி அளக்க முடியாதது, ஆற்றல் அளக்க முடியாதது, கருணை அளக்க முடியாது. எல்லாமே அளவில்தான். நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாமே அளவுக்கு உட்பட்டது. நம்மிடத்துல இவ்வளவு குழந்தா இருக்கிறது, இவ்வளவு உசரந்தா இருக்கிறான், இவ்வளவு அகலந்தா இருக்கிறான் என்று எல்லாவற்றையும் நம்முடையதை அளந்து விடலாம். அவனுடைய பெருமையை அருமையை அளக்க முடியாது. அதனால அளவிலா பெம்மானே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாயிருக்கிறான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், அகல நீளம் யாராலும் அளவிட முடியாது அருணினார். அதனால அளவிலா ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியார். ஓராதார் என்றால் சிவனை பற்றி சிந்திக்காதவர்கள், சிவனுடைய அருமையை உணராதவர்கள், சிவனிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஓராதார் என்பது அவர்களுக்கு. ஓராதார் என்றால் நினையாதவர்கள், ஓறுதல் என்றால் சிந்தித்தல் நினைதல். நினையாதவர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்றால் நெஞ்சுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சுவிடும். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்பது இந்த வரி. நினையாதவர்கள் சுவாமிக்கு விரோதம் இல்லை, ஆனா அவர்களுக்கு தோன்றாமல் இருப்பார். இப்ப நம்ம நினைக்கிறோமா தோன்றுகிறானா, நம்முடைய கருத்துக்கு நம்முடைய அறிவுக்கு புத்திக்கு அவன் தோன்றுகிறான். அவருடைய அருமையை உணர முடிகிறது, அவன் செய்கின்ற அருளை உணர முடிகிறது, அவனுடைய செயலை நாம் நன்கு உணரும்படியாக இருக்கிறது. ஓராதார் என்ற அந்த சிந்திக்காதவர்களுக்கு அவனை உணர முடியாது. இப்ப நமக்கு எது நன்மை நடந்தாலும் என்ன நினைப்போம்னா கடவுள் தான் செய்தாரு நாம நினைப்போம். அவன் நன்மை நடந்தா நான் என்னுடைய ஆற்றலாலே நான் செய்தேன் என்று அவன் சொல்லுவோம். சிந்திக்காதவர்கள் என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் இந்த வீட்டை கட்டினேன்பா, நம்ம என்ன சொல்லுவான், கடவுள் அருளாலே நடந்துச்சுன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு எப்படி இருக்கிறான், ஒளிந்து இருக்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான், ஒளிந்து உயிர் தூரம் ஒளித்து நின்ற கல்வனை என்பார் பரஞ்சோதியார். அதனாலே ஓராதார் சிந்திக்காருடைய உள்ளத்திலே ஒளிந்து இருக்கிறான், ஒளி உருவமாக இருக்கிறான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியார். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாரே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றார். அவன் கிடைத்தவர்களை உருக்கி விடுகிறான். அவன் வசமா யாராவது அகப்பட்டார்கள் அவர்களை என்ன பண்ணுகிறான் தெரியுமா, உருக்கி விடுகிறான். நிறைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் என்று சொல்கிறார் அல்லவா. அதனால யாராவது அவனுக்கு சிக்கிக்கிட்டார்களானா அவர்களை என்ன பண்ணுகிறான் தெரியுமா, அவர்களை அன்பு அதிகமாக அவர்களுக்கு உண்டு பண்ணி அவருடைய உள்ளத்தை உருக்கி பக்குவப்படுத்தி ஆண்டு அதற்குத்தான் உருக்கம். தங்கத்தை எதற்கு ஆசாரி உருக்குகிறார் என்றால் அதில் இருக்கிற மாசுகள் போய் அதை ஆபரணமாக ஆக்குது. தங்கத்தை உருக்கி அதை வந்து அயால ஆபரணமாக செய்கிறான். உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கந்தரம் வாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருவாசன். அதனாலே அப்படி உருக்குகிறான். அதற்கு மேலே அந்த ஆன்மாவுக்கு அருளை கொடுக்கிறார். அதற்காகத்தான் நீராய் உருக்கினார், தண்ணீராக கரையும் முடியாக உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, என்னுடைய அருமையான உயிராகவே இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான். சிவஞானிகளுக்கு எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், உயிர் என்பதே தோற்றாமல், உயிர் என்பதே தோன்றாமல் அவன் மாத்திரம் தோன்றுவான் சிவஞானிகளுக்கு. நமக்கு உயிர் வேற, கடவுள் வேறையாக நமக்கு இருக்கும். சிவஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, உயிரே தோன்றாதபடி சிவமே தோன்றும், உயிரிலே சிவமே தோன்றும். தன்னை மறந்தால் தன்னாமம் கட்டாள் என்றார் போல சிவஞானிகள் தன்னை மறந்து விடுவார்கள், சிவம் ஒன்றுதான். அதனால நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இது ஒரு முரண் வரின்னு இல்லானேன்னு சொல்லிவிட்டா விடப்படாதா, அப்புறம் உள்ளானேங்கிற இன்பம் துன்பம். இப்ப நமக்கு இன்ப துன்பம் இரண்டு நல்லா தெரியுது. இன்ப துன்பத்துல நாம தோய்ந்து விடுகிறோம். இன்ப துன்பத்துல தோய்ந்து விடுகிறோம்னா அதுல அழுந்திடுறோம். இன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் மனம் கிடைச்சுன்னா எவ்வளவு இன்பமா இருக்கும், அளவில்லாத இன்பமா இருக்கும். நினைச்சது நினைச்சபடி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, சந்தோஷமா விளங்குதா. அதனால அது ஆகாத போது துன்பமாக இருக்கும். அதனால உயிர்கள் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டார். ஆனா கடவுளுக்கு இன்ப துன்பம் உண்டானா உண்டு இல்லைங்கிறார், இல்லைங்கிறார், அப்புறம் உண்டுங்கிறார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறார். ஐயால அவனுக்கு தனியா இன்பம் கிடையாது. நாம வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னா வெளியில இருந்துதான் இன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப நாவு மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும்னா ஒரு சிலேப்பிய வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டாதான் இன்பம் வரும். இல்லையா, தானே இன்பம் இருக்குதா நம்ம கிட்ட? இல்லையா. ஒரு நல்ல இனிய ஓசைய கேட்டா இன்பம், நல்ல வாசனையை நுகர்ந்தால் இன்பம், நல்ல சுவையான உணவை உண்டால் இன்பம், நல்ல காட்சியை கண்டால் இன்பம். இவ பொறிகள் வாயிலாகத்தான் நாம இன்பத்தை அனுபவிக்கிறோம். கண்ணால நல்ல காட்சியை கண்டா இன்பம் சந்தோஷப்படுறோம், காதால நல்ல ஓசையை கேட்டா இன்பத்தை அடைகிறோம், நல்ல வாசனையை நுகர்ந்தால் இன்பத்தை அனுபவிக்கிறோம், அல்வா சாப்பிட்டா இன்பமா இருக்கும். இப்ப வெளியில இருந்து வருகின்ற பொருள் மூலமாக நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். நம்ம கிட்ட இன்பம் ஒண்ணும் கிடையாது. வழங்குதில் இந்த இடம் வெளியில இருந்து வருகின்ற பொருள் மூலமாக நாம இன்பத்தோம். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் அவனே இன்பம் அடைகிறான். இன்பமே உன்னை சிக்கர பிடித்தேன், ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்பது திருவாசகம். அதனாலே சிவன் எப்படிப்பட்டவர் என்றால் இன்ப வடிவினம், இன்ப வடிவம். நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் புறத்திலிருந்து வர்ற பொருள் மூலமா தான் அனுபவிக்கும். ஆக அவருக்கு இன்பமும் துன்பமும் உண்டான்னா உண்டுங்கிறார், இன்பமும் துன்பமும் உண்டுங்கிறார். அது எப்படின்னா உயிர்களுக்கு உயிராக இருக்கிறானா, உயிருக்கு உயிரா இருக்கிறானா, உயிர்களை அனுபவிக்கின்ற இன்பத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், உயிர்களை அனுபவிக்கப்படுகிற துன்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு துன்பம் கிடையாது, தனியா இன்பம் ஒன்னும் கிடையாது. அதனாலே உயிர்கள் உயிருக்கு உயிரா இருக்கிறானா, இப்ப நம்ம தலை வழிய காலு வழிய வைத்து வழிய கஷ்டங்கள் வந்து இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம், அந்த துன்பத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருப்பதனால அவனுக்கு துன்பம். அதே போல இன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் என்ன பண்றான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால உயிருக்கு உயிராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்ப துன்பம் உடையவனாகவும் இல்லாதவனாகவும் இருக்கிறான். உயிர் அனுபவிக்கின்ற இன்பத்தை கண்டு கொண்டிருக்கிறான், உயிர் அனுபவிக்கப்படுகின்ற துன்பத்தையும் கண்டு கொண்டிருக்கிறான். அதனாலே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றார். அதுதான் போல அன்பருக்கு அன்பனே என்றார். அன்பருக்கு அன்பனே, அன்பர்கள் படுகின்ற துன்பத்தை அவன் தாங்கி கொடுக்கிறான். அன்பர்கள் படுகின்ற துன்பத்தை அவன் தாங்கி கொள்கிறான். மாணிக்க வாசகர் வெயில் நின்ற போது அப்பர் சுவாமி பட்ட துன்பத்தை எல்லாம் அவன் என்ன பண்ற, அவன் தாங்கிக்கிட்டு இருக்கான். நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு தாங்கிக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். பரமஞானிகள் படுகின்ற துன்பத்தை அவன் என்ன பண்றான், அவர்களுக்கு இன்பமாக மாற்றி விடுகிறான். அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றி விடுகிறான். இப்ப அப்பர் இதுல வச்சிருந்தாங்க, நெருப்பு அறையில வச்சிருந்தாங்கல்ல, ஏழு நாள் நெருப்பறையில ஏழு நாள் வச்சிருந்தாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? மாலை மதியோ விங்கிடவே நீளோ மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. இன்பமாக இருந்தது. அதனாலே அன்பருக்கு அன்பனே என்றால் அன்பர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறார் என்றால் அன்புடையவனாக, அன்பர்களுக்கு அன்புடையவனாக இருக்கிறான். அன்பு இல்லாதவர்களுக்கு துரோதியாக இல்லை, ஒதுங்கி நிறையாத பாவிகளை நீங்க கொண்டார். வாரமதான் அடியாருக்கு வாரமாகும், வாரம்னா அன்பு. வஞ்சனைகள் செய்வார்க்கு என்று வஞ்சனாகும். அன்பருக்கு அன்பன் யாவையுமாய் அல்லையுமா, யாவையுமாய் என்று சொன்னால் உலகத்தில இருக்கின்ற எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கிறான். யாவையுமா என்றால் மண்ணில் இருக்கிறான், தண்ணியில் இருக்கிறான், நெருப்பில் இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், ஆகாயத்தில் இருக்கிறான். அஞ்சுதானே உலகமே, உலகம் எத்தனை பொருள், அதுக்கு மேல இந்த மூன்றை சேர்த்தா எட்டு. உலகம் எட்டு பொருள், உலகம் எட்டு பொருள், எட்டு பொருள்லையும் அவன் இருக்கிறான். மண்ணில் இருக்கிறான், தண்ணீரில் இருக்கிறான், நீரில் நெருப்பில் இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், வாயுவில் இருக்கிறான், சூரியனில் இருக்கிறான், சந்திரன் இருக்கிறான், ஆன்மாவிலும் இருக்கிறான். உலகமே எட்டு பொருள். ஐம்பெரும் போதும் இரு சுடரான ஆன்மா அன்றி வேறு உலகிலே அவைதான் நின்பெரும் வடிவம் என்பது சிவத தூவே. ஆகையினாலே இப்படி எல்லா பொருள்களிலும் அந்த கடவுளுடைய சக்தி கடவுள் கலந்து இருக்கிறார். கலந்து இருப்பதனாலதான் எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா பொருளும் சூரியன் தெரிவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே அப்படின்னு பாரதியார் பாட்டு. அது தெரியுமா உங்களுக்கு? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள்வாடில் மின்மணி போல கண்ணிற்படுவனாக என்ன என்பது பாரதியார் பாட்டு. ஆகையினாலே இப்படி சூரியன் வருகிறானா, நட்சத்திரம் வருதா, மழை வருதா, காற்று வருதா, பனி வருதா, உயிர்கள் நடமாடுதா, எல்லாமே அவர் உள்ளே இருந்து திருப்பள்ளியில பூதங்கள் தூரும் நன்றாய் என்று சொன்னார். அதனாலே யாவையும், யாவையும்னா எல்லா பொருளாகவும் இருக்கிறார். அப்படி எல்லா பொருளாகவும் இருந்தால் அந்த பொருளாக ஆகிவிடுவான், ஆக மாட்டான். ஆக மாட்டான் என்றால் அவருடைய தன்மை வேறு, அவருடைய தன்மை வேறு. இருப்பான், இயக்கிறதுக்காக இருப்பான, தவிர அவன் அந்த பொருளாக ஆகிவிட மாட்டான். உலக பொருள்கள் ஒன்று உணவு, உலக பொருள்கள் ஒன்று உண கடவுளாக, கடவுள் நம்முடைய சௌகரியத்துக்காக நமக்கு உபகாரம் பண்ணுவதற்காக எல்லா பொருளையும் தங்கி இருந்து இயக்கிட்டு இருக்கான். அவன் வேறுதான், அவன் எந்த பொருள்லையும் கலந்திருக்க மாட்டான். எல்லாமாய் அல்லதுமாய், எல்லாமாய் அல்லதுமாய் என்பது திருவிளையாடல் புராணம். அதனால யாவையுமாம் அல்லையும். கோயில் பதிகத்துல ஒன்றும் நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை, ஒன்றும் நீ அல்லை. இப்ப நமக்குள்ள கடவுள் இருக்காரா, நம்ம கடவுள் ஆயிருவோமா, நம்ம போல கடவுள் ஆவாரா, ஆகும். அவரு தனி, நம்மது, ஒன்று நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை. ஒரு பொருள் கூட நீ அல்ல, உன்னை இல்லாம ஒரு பொருள் இல்லை, உன்னை இல்லாம ஒரு பொருள். அதுதான் கடவுளுடைய சாமர்த்தியம். ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்க, ஒன்றாயிருக்கிறான், வேறாய், ஒன்றாக இருக்கிறான் ஆனா அவன் வேறாக இருக்கான். அதனால யாவையுமாம் அல்லையுமாம். சோதியனே துண்ணீருடை, கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா சோதியா இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். கடவுள் சோதியன்னா ஒளி வடிவமாகவும் இருக்கிறான், அது எப்படி ஒரே ஊர் அப்படி இருக்க முடியுமா? இப்ப சூரியன் இருக்கிறான்னு வச்சுக்க, அவன் என்னைக்காச்சும் இருளாவானா? சோதியத்தான் இருளாக மாட்டான். அக்னி சோதிதான் இருளாகாது, இருள் சோதியாகாது, இருள் ஒளியாகாது, ஒளி இருளாகாது. அப்படித்தான் நம்ம, இருள் ஒளியாகாது, ஒளி இருளாகாது. இவன் எப்படி இருக்கிறான், ஒளியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். இது என்ன ஆச்சரியம்னு கேட்டா, அதனால ஞானிகளுக்கு தோன்றி இருக்கிறான், அல்லாதவர்களுக்கு தோன்றாமல் இருக்கிறான். ஞானிகளுக்கு தோன்றுகிறான், அல்லாதவர்களுக்கு தோன்றாமல் இருக்கிறான். தோன்றுவது ஒளி, தோன்றாதது இருள். தோன்றுவது ஒளி, தோன்றாதது இருள். அதனால பரமஞானிகளுக்கு ஒளியாக அவன் விளங்குகிறான், அஞ்ஞானிகளுக்கு இருளாக இருக்கிறான், அஞ்ஞானிகளுக்கு இருளாக இருக்கிறான். அதனால சூரியனே துண்ணிருளேனார். அவன் இருளும் அல்ல, அவன் இருள் அல்ல, அவன் ஒளி ஒளி வந்தான். ஒளிவளர் விளக்கு உழைப்பிலா ஒன்று என்பது திருவசெப்பா. அதனாலே கடவுள் ஒளி ஒடிவான், ஆனா அவன் ஒளியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். அது எப்படின்னா, பகலாகவும் இருக்கிறான், இரவாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். பகலாகவும் இருக்கிறான், இரவாகவும். பகலா இருப்பதனால நம்மள நடமாட விட்டுருக்கிறானே, இரவு வந்துதான் தூங்க வைக்கிறேன். எல்லாம் நம்முடைய சௌகரியத்துக்காகத்தான் அவன் இல்லாது. சூரியனே துண்ணீர், துண்ணீருன்னா நெருங்கிய துண்ணீருளே. தோன்றா பெருமையன், தோன்றா பெருமையனை என்பது அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எல்லா இடங்களிலும் நீக்கம் வர எல்லா உயிருக்குள்ளே இருந்தாலும் வெளிப்பட்டு தோன்றுவது கிடையாது, சாமான்னு தோன்றுவது. யாராவது பார்த்திருக்கிறமா கடவுள், இந்த பக்கம் யாராவது வந்திருக்கிறானா கடவுள்? இல்லை, இத்தனை பேர் கூட்டுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை. காணா கடவுளை, காணவே காணும். கடவுளை பார்த்திருக்கிறீங்களா? தோன்றுவது கிடையாது. அது பரம ஞானிகளுக்கு தோன்றுவான், பரம ஞானிகளுக்கு தோன்றுவான். எல்லாசையும் விட்ட பரமஞானிகளுக்கு தோன்றும் ஒரு சமயம் வந்தா தோன்றுவான். இப்ப சுந்தரருக்கு தோன்றினான், ஞானசம்பந்தருக்கு தோன்றினான், அப்பருக்கு தோன்றினான், மாணிக்கவாசகருக்கு தோன்றினான், வெளிப்படணும் இல்லவா? அப்படி ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு தோன்ற மாட்டான். அதனால தோன்றா பெருமையனை, அவனுடைய பெருமை மற்றவர்களால் அறிய முடியாததாக இருப்பது, அவனுடைய பெருமை சாதாரணமானவர்களால் அறிய முடியாததாக இருப்பதனால தோன்றா பெருமை. இப்ப நம்ம பெருமையில வெளியில நல்லா தெரிஞ்சுக்குவோம், நம்ம பெருமை வெளியில எல்லாம் தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கூட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உடனே ஏசி கார் வாங்கிடுவோம், ஒரு பெரிய பங்களாவை கட்டிடுவோம். பெருமை தெரிஞ்சு வச்சா, தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா எல்லா உலகமும் அவனுடையது, எல்லா உலகமும் அவனுடையது. அதனால அவனுடைய பெருமை வெளியிற்பட சாதாரணமானவர்கள் அறிய முடியும். தோன்றா பெருமை ஆரியனே அந்த நடுவாகி அல்லார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், ஆதி, ஆதி என்றால் முதல், நடு கடைசி, முதல் நடு கடைசி. அப்படி ஆதியா இருக்கிறான், அந்தமா இருக்கிறான், அந்தம்னா கடைசி, கடைசியா இருக்கிறான், நடுவா இருக்கிறான், இல்லாமலும் இருக்கிறான். இதான் ஒரு பெரிய முரண்தொடங்கிறது. முன்னுக்கு முன் முரணா உண்டுங்கிறாரு, அப்புறம் இல்லைங்கிறாரு. ஆதியா இருக்கிறாங்கிறாரு, இப்ப இல்லைங்கிறாரு. ஆதியனே அந்த நடுவாகிய அவன் முதலும் இல்லை, அவன் நடுவும் இல்லை, முடிவும் இல்லை கடவுளுக்கு. சிவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எப்போதும் உள்ள பொருள். எப்போதும் உள்ள பொருளுக்கு முதல் ஏது, கடைசி ஏது, நடு ஏது. இப்ப நமக்கு முதல் இருக்குது, நடு இருக்குது, கடைசி இருக்குது. இப்ப இந்த உடம்பு தோன்றியது முதல், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது நடு, இப்போ கடைசி தான் தெரியும். சங்காரம் முதல் நடு கடைசி. தோற்றம் மறைவுன்னு கூட நமக்கு பின்னால போட்டுறாங்கல்ல, தோற்றம் மறைவு. அது போல அவனுக்கு அவனுக்கு அவர் உண்டுங்கிறாரு. ஆதியனே அந்த நடுவு ஆகி அல்லார், ஆகி அல்ல. ஆகி என்றால் முதலாக இருக்கிறார். உலகத்தை தோற்றும் போது முதலாக இருக்கிறார், உலகத்தை தோற்றும் போது முதலாக இருக்கிறார். அப்புறம் என்னமா இருக்கிறார், அந்த உலகத்தை நிறுத்துகிற காலத்துல நடுவாக, இப்ப நடுவாக இருக்கிறார். சங்கார காலத்துல முடிவாக இருக்கிறார். உலகத்தை தோற்றும் போது முதல், அந்த உலகத்தை வாழ வைக்கும் போது நடு, அப்புறம் சங்காரம்னா அழிக்கும் காலத்துல கடைசியா இருக்கிறார். அப்ப அவன் முதலா இருக்கிறார், நடுவா இருக்கிறார், கடைசியா இருக்கிறார். அவனுக்கு முதலும் இல்லை, நடுவும் இல்லை, கடைசியும். ஆதியனே அந்த நடுவாகி அல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல, அரும்பொருஞ்சூதி என்பது திருவம்பாகும். அது கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன். உலகம் ஆதி அந்தத்தை உடையது. உலக ஆதி அந்தம் யாரால உண்டாகிறதுனா இவனாலதான் உண்டாகுது. ஆதியும் உண்டாகுது, அந்தமும் உண்டாகுது. அதனால இவன் ஆதியாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான். நடுவாகும் ஆதியாய் நடுவுமாகி, அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி, வேதியா ஏகமாகி, பெண்ணுமாய் ஆணுமாகி, போதியா நிற்கின்றில்லை, பொது நடம் போற்றி போற்றி என்பது பெரிய புராணம். இது அப்படியே தொகுத்து அதில் சொல்றார். பெரிய புராணத்தில் அதனால ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த வருவான். ஈர்த்து என்றால் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தன்வசமாக இழுத்துக்கொள்வது, தன்வசமாக அவர்களை இழுத்து, அது ஈர்த்துன்னா இழுத்து. இப்ப ஈர்த்து என்றால் இரும்பை காந்தம் வலித்து இழுத்தாற் போல, இரும்பை காந்தம் வலித்து இழுத்தாற் போல. காந்தம் வந்து இரும்பை இழுக்கும், இரும்பு காந்தத்தை இழுக்காது. இப்ப காந்தத்தை அங்கனை வச்சோம்னு வச்சுக்க, இரும்பு அங்கனை வச்சோம்னா என்ன பண்ணும், இரும்பு ஓடும், இரும்பு காந்தத்துக்கிட்ட ஓடும், காந்தம் இரும்பு கிட்ட போவார். அது போல சிவபெருமான் காந்தம், மாணிக்க வாசன் இரும்பு. அதனால இந்த இரும்பா இருந்த என்ன ஈர்த்தான், அதை இரும்புதரும் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து எந்த எண்புரிக்கு கரும்புதொரு சுவை எனக்கு காட்டின என்பது திருவேசர். நம்ம எல்லாம் இரும்புதான், புரியுதா? இரும்புன்னு சொல்லலாம், கல்லுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள், அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள். எனக்கு எதனாலே, கடவுளை நினையாமல் இருப்பது, இரக்கம் இல்லாமல் இருப்பது, அன்பு இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே இரும்புன்னு சொன்னாலும் புரிஞ்சோம், கல்லுன்னு சொன்னாலும் புரிஞ்சோம், நெஞ்சக்கணகு நெகிழும்பு உருகப்பாரு. அதனாலே ஈர்த்து என்றால் தன் வசமாக ஆன்மாவை மாணிக்க வாசர் நினைக்க வச்சு, நினைக்க வச்சு, நினைக்க வச்சு தன் வசமாக ஆக்கி அவர் ஆண்டு கொண்டார். இவரா போய் ஆண்டு கொள்ளவில்லையா, இவரே போய் அடிமையாக ஆள் செய்யவில்லையா, அவனே வலிய வந்து இழுத்து இவரை ஆண்டுவோம். யாரு, சிவனே வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த. இது யாருடைய நன்மைக்காக அப்படி செய்யறேன். இப்ப ஒருத்தரை நம்ம வசமாக ஆக்கிறோம்னா எதுக்கு ஆக்குவோம், நம்முடைய நன்மைக்காக செய்வோம் அப்படித்தானே. வீரப்பன் சொன்னபடி வச்சு அவரை நம்ம ஆளா ஆக்கணும்னா எதுக்காக நம்ம ஆக்குவோம், அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல உதவியை பெற, அவர் மூலமா உபகாரத்தோடு அப்படித்தானே செய்வோம். இப்ப கடவுள் ஆன்மாவை எடுத்து ஆண்டு விடுகிறார் என்றால் கடவுளுக்கு ஒரு நன்மை கிடையாது, ஆன்மாவுக்கு. அதனால ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், எனக்கு தந்தையாயும் தலைவன் ஆகிய பெருமான் என்றால் தலைவன், எந்த என்றால் தந்தை. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே.